بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் மொத்தமாக நான்கு பகுதிகளில் நான்கு பாடங்களில் இரண்டு பாடங்கள் எஞ்சியுள்ளன. அதில் ஒன்று அகைதாவுடைய பகுதி, இரண்டாவது துவாவுடைய பகுதி. ஒவ்வொரு பாடத்துக்கும 40 நிமிடம் என்ன செஞ்சுக்குது ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம், நான் ஒரு மணி நேரத்தில் என்ன செஞ்சிருவேன் இன்ஷா அல்லாஹ், ஒரு அரை மணி நேரம் ரெண்டு பகுதிக்கும் பிரித்து, ஏன்னா சின்ன பகுதி தான் அதில் இருக்குது. அந்த அடிப்படையில் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சிடும் அமைத்துக் கொள்வேன். அது முதலாவது ஒரு ஆறுதலுக்காக, அதாவது அகீதாவுடைய பாடத்தில் ஏற்கனவே நாம் சென்ற தர்பியாவுடைய அந்த 6 வார தொடரிலே அல் வலா வல் பரா என்ற பகுதியை நாம் பார்த்தோம். இந்த அல் வலா வல் பரா என்கின்ற இந்த பகுதி ஓரளவு விளங்கப்படுத்தப்பட்டாலும் கூட ஒரு சில பகுதிகள் அதில் இன்னும் என்ன செய்து மூடலாகவும், தெளிவாக்கப்பட்ட பகுதிகள் இன்னும் கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் படிக்கப்பட வேண்டும் என்ற அந்த உணர்ந்தமையினால் இந்த பகுதி திருப்பி போடப்பட்டது. இதனால் சில பொழுதுகளில் ஒரே விஷயம் திருப்பி சொல்லப்படுறதாகவும் இருக்கும், ஆனால் ஒரு மீட்டலாக என்ன செய்யும் அது அமையும். ஏன்னா நம்ம வந்து சிறுபான்மை நாடுகளில் வாழக்கூடிய மக்களாக பெரும்பாலும் இருப்பதனால் எங்களுக்கு அது பற்றிய சட்டங்கள் ஓரளவு தெரிந்து கொண்டிருப்பது மிகவும் நல்லது. அடுத்தது அரபு நாடுகள் சம்பந்தமான சில நிலைப்பாடுகள் விஷயத்தில் எங்களுடைய அந்த அறிவு சரியாக இருப்பதற்கும் இந்த மாதிரியான ஒரு பாடம் மிக முக்கியமான அம்சம். அல் வலா வல் பரா, இந்த அல் வலா வல் பரா என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அல் வலா என்று சொன்னால் நேசம் பாராட்டுதல், அதே போல் அல் பரா என்று சொன்னால் பகைமை பாராட்டல், நீங்குதல், ஒதுங்கி நடத்தல், அப்படி என்ற அர்த்தம் அதில் என்ன செய்யும் வரும். இதில் அல் வலா வல் பரா என்கின்ற இந்த பகுதியை பொறுத்தவரையில், அதாவது ஒரு புத்தகத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் செயல்படுவதனால், ஒரு புத்தகத்தை மையமாக வைத்து விளக்கங்கள் கொடுக்கப்படுவதனால, இதில் என்ன புத்தகத்தை தெரிவு செய்தால் நல்லது என்கின்ற அடிப்படையில் இரண்டு நூல்கள் இதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று அதாவது பாஸ்மூல் என்று சொல்லக்கூடிய, உமர் பாஸ்மூல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞருடைய ஒரு நூல். அந்த நூலை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான சுருக்கமான, மூடலாக இருக்கக்கூடிய, நாங்கள் தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை மாத்திரம் எடுத்து இந்த அல் வலாவல் பரா என்ற பகுதியில் என்ன செய்கிறது விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் எடுத்து விளங்கப்படுத்தி இருக்கிறார். அதாவது இரண்டு நூல்களை மையமாக வைத்து இந்த பாடம் எடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக எது தெளிவுபடுத்தப்படவில்லையோ அவைகளில் அந்த மையமாக வைத்து எடுக்கப்பட்டதுனால இரண்டு நூல்கள் அடிப்படையாக வைத்து, ஒன்று முஹம்மது இப்னு உமர் பாஸ்மூல் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞருடைய, இது முஹம்மது இப்னு உமர் பாஸ்மூல் என்று சொல்லக்கூடிய அறிஞர். அவர் அல் வலா வல் பரா சம்பந்தமாக எல்லா ஆய்வையும் அதில் செய்யல், அவர் முக்கியமான பகுதிகளை மட்டும் என்ன செஞ்சுக்கிறாரே அதில் விளங்கப்படுத்தி இருக்கிறார். முக்கியமான பகுதிகளை, தலைப்புகளை மட்டும் எடுத்து, மூடலாக வரக்கூடிய முக்கியமான தலைப்புகளை மட்டும் எடுத்து விளங்கப்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது என்ன என்று சொன்னால், அதாவது அபு ஆசிம் அல் பரகாத்தி அப்படி என்று சொல்லப்படக்கூடியவர், இவர் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு 61 கேள்விகள் இந்த அல் வலா வல் பரா சம்பந்தமாக 61 கேள்விகளை ஆங்காங்கே இஸ்லாமிய அறிஞர்களுடைய நூல்கள் எல்லாம் இருந்து தொகுத்தெடுத்து அது ஒரு தர்தீப் என்ன செஞ்சுக்கிறாரு பண்ணிக்கிறாரு பண்ணி இது அப்படி ஒரு தொகுப்பாக போட்டிருக்கிறாரு. அதில் நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னால், எது எங்களோடு நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய அமைப்பில் இருக்குதோ, மிக முக்கியமான நூல்களாக கேள்விகளாக இருக்குதோ, அந்த கேள்விகளெல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம தர்த்தி பண்ணி அந்த கேள்விகள் இது ஒரு நாலு வாரமும் அது ஒரு நாலு வாரம் என்ன செய்யும் இந்த ரெண்டு நூலும் நடைபெறும். இந்த எப்படி நடைபெறும், என்னென்ன கேள்விகள் என்னென்ன பக்கத்தில் இது நடைபெறும் என்றதான் டைம் டேபிளாக என்ன செஞ்சுக்கிறோம் அந்த தர்பியா அந்த குரூப்ல என்ன செஞ்சுக்கிறோம் போட்டிக்கிறோம். இன்ன பக்கத்திலிருந்து இன்ன பக்கம் வரைக்கும் என்ன செய்யும் நடைபெறும் அப்படி என்றது அதுல பிரித்து வைத்திருக்கிறோம். எது இது தேவைப்படாது அப்படி நம்ம நினைக்கிறோம் அதை என்னது விட்டு அந்த புத்தகத்தை முழுசா பிரிச்சுட்டோம். காரணம், கூடுதலாக நம்ம அந்த புத்தகத்தை மையமாக வைத்து போறதுதான் நல்லது. அதனாலதான் அந்த மாதிரி என்னென்ன பாடம் நடைபெறும் என்ற பகுதி பிரிச்சுக்கிறோம். இப்ப இந்த ஃபிக்ஹ் பாடத்துல ஜனாயிஸை நீங்க எடுத்துக்கொண்டா கூட அது வந்து ஒரு மூன்று தர்பியா கட்டத்துக்கு வரும். அது ஒரு தர்பியா இதெல்லாம் முடியாது, மூன்று தர்பியா இதுக்கு வரும். அது சுருக்கமாக இருந்தாலும் கூட ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 100 பக்கம் எல்லாம் பிரிச்சு பார்த்தா மொத்தமா 104 வரும், 104 பக்கம் வரும். அப்ப அது ஒரு 30-40 அந்த மாதிரி 35-35 நடத்தினாலும் கூட ஒரு மூணு தொடருக்கு என்ன செய்யும் வரும். ஏன்னா ஒரு நம்ம அளவுகோல் வைத்துக்கணும்னு சொன்னா நாங்க எப்படி போறோம் என்றது என்ன செஞ்சிடும் எங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும். அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக இந்த முஹம்மது பின் உமர் பாஸ்மூல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அறிஞருடைய அந்த நூலிலிருந்து இதுல ஆரம்பமாக நுழைவாயில் அப்படின்ற ஒரு பகுதி போட்டுகிறார். அல் வலாவல் பராக்கு நுழைவாயில் அப்படின்ற ஒரு பகுதி போட்டுகிறாரு. அதுக்கு பின்னால முதலாவது பகுதி, முதலாவது பாடம் என்ற மாதிரி போட்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அந்த ரெண்டையும் இன்றைக்கு என்ன செய்திருவோம், சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். ஏன்னா அதில் கொஞ்சம் நிதானமாகவும் அமைதியாகவும் போக வேண்டியிருக்குது. அந்த சிலபஸை முழுமையாக நாங்கள் என்ன செய்யணும், கவர் பண்ண வேண்டியிருக்குது. அடுத்தவர் அபு ஆசிம் அல் பரக்காத்தி அப்படின்றவர், அபு ஆசிம் அல் பரக்காத்தி அப்படின்றவர். இதுல என்னன்னு சொன்னால் அவர் வந்து தொகுப்பாளர் தான், அந்த நூலை எழுதினவர் அல்ல, எல்லா கேள்விகளும் எடுத்து என்னது தொகுத்தவர். இந்த அல் வலா வல் பரா அப்படி என்ற இந்த பகுதியில ஆரம்பமாக முதலாவது இந்த வலா என்ற சொல்லை பற்றி ஒரு ஒரு விளக்கம் நாம கொடுக்கணும். ஏன்னா போன இதுல வந்து நாங்க முழுமையான ஒரு சொல்ல மொழிபெயர்ப்பை மட்டும் நாம என்ன செய்யணும் அறிமுகப்படுத்தினோம். ஆனால் வலா என்ற சொல்ல நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக வேண்டி சில முக்கியமான உதாரணங்களை நான் சொல்லி காட்டுகிறேன். இன்றைக்கு நாங்கள் நிறைய இந்த வலா என்ற சொல்லோடு சம்பந்தப்பட்ட சொற்களை யூஸ் பண்றோம். அந்த வலா என்ற சொல்லு யூஸ் பண்ணாது விட்டாலும் கூட அதோடு சம்பந்தப்பட்ட நிறைய சொற்களை யூஸ் பண்றோம். உதாரணமாக திருமணத்துக்கு யார் முக்கியம், வலி யூஸ் பண்றோம். அதுல அதே போன்று மௌலா இஸ்லாம் என்ன செய்யறோம் யூஸ் பண்ணுகிறோம். மௌலா இஸ்லாம் புதிய இஸ்லாத்துக்கு புதுசா வந்தவருக்கு மௌலா இஸ்லாம் வார்த்தையை யூஸ் பண்றோம். அதே போல மௌலானா அப்படி என்பதை நம்ம இறைவனுக்கு என்ன சொல்ற அந்த மௌலானா அப்படி என்று நாங்க அத சூரத்துல் பக்ராவுடைய அந்த கடைசி வசனத்துல அந்த மௌலானா இதுல மௌலா என்ற சொல் என்ன செய்யுது வருது. அது போல நாங்கள் அன்றாட பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல இந்த மௌலூதுகள் இதெல்லாம் ஓகுறாங்களே அதுல ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன மௌலாய சல்லி வசல்லி தாயிமன் அபதன் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவோம், அது மௌலாய இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். அதே போல மௌலவி என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறோம் நம்ம யூஸ் பண்றோம், அது மௌலாலிந்து வந்ததுதான் மௌலவி என்ற நிஸ்பத். அது இப்படி நிறைய சொற்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்தவள்ளி என்று என்ன செய்யறோம் பள்ளி பொறுப்பாயிருக்கிறவருக்கு என்ன செய்யறோம் முத்தவள்ளி அப்படின்னு யூஸ் பண்ணுகிறோம். இப்படி உள்ள சொற்களை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வலா என்ற சொல்லோட சம்பந்தப்பட்ட சொற்கள். இந்த வலா என்ற சொல்ல எங்களுக்கு புதுதல்ல, வலா என்ற சொல்லோடு சம்பந்தப்பட்ட சொற்கள் இதுல எல்லாத்துலயும் ஒரு கனெக்ஷன் பார்ப்பீங்க. இப்ப நான் சொன்ன எல்லாத்திலையும் தனித்தனியா கருத்து தெரியாட்டி ஒன்று பார்ப்பீங்க, சார்ந்து நடத்தல் என்ற ஒரு கருத்து அதுல இருக்கும். ஏதோ ஒரு வகையில அந்த சொல்லுக்கு சம்பந்தப்பட்டவர் சார்ந்து நடத்தல் என்ற ஒரு கருத்து என்ன செஞ்சிடும் அதுல வந்துடும். உதாரணமா மௌலானா அப்படின்றோம், மௌலானா என்றது நாங்க ரெண்டு வகையில யூஸ் பண்றோம், ஒன்று தமிழ் மௌலானா ஒன்று அரபு மௌலானா. சரியா, தமிழ் மௌலானான்றது ஆக்களுக்கு நபர்களுக்கு சொல்றது, சரியா இப்படி சொல்லலாமா இல்லையா, அல்லது மௌலானாட பரம்பரையில் வரவங்க ரசூலாங்கட பரம்பரையில் வந்தவங்கடெல்லாம் சொல்லுவாங்க மௌலானா என்று சொல்றது பிழை இல்லை, மௌலானாண்டு சொல்வது பிழை இல்லை. ஏன்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்ற நேரத்தில் எப்படி சொன்னாங்கன்னா அஹூனா ஓ மௌலானாண்டாங்க, அஹூனா ஓ மௌலானா எங்கள் சகோதரர் எங்களது மௌலானா அப்படின்னா என்ன எங்களது எங்களை சார்ந்தவர் எங்களால் பொறுப்பெடுக்கப்பட்டவர் அப்படி என்ற கருத்துல ரசூல் என்ன செஞ்சாங்க மௌலாண்டத்தை யூஸ் பண்ணாம மௌலா என்றது என்ன பொறுப்பெடுக்கப்பட்டவர் அதுல ஒரு சார்பு இருக்குதா இல்லையா, பொறுப்பெடுக்கிறேன் நாங்கள் அவங்க பக்கம் என்ன செய்யறோம் சாயிரம் அவர் எங்கள் பக்கம் சாயிறார்ன்றது. அரபு மௌலானா அப்படின்ற அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அந்த மௌலானா அது அல்லாஹ்வுக்கு சொல்றோம் நாங்க அந்த மௌலானா நீ எங்களது மௌலா நா எங்களுடைய அந்த நான்றது அந்த மௌலா நா நீ எங்களது மௌலா பொறுப்பாளர் அப்படின்றது. இப்ப மௌலா என்ற கருத்து ரெண்டு கருத்துல யூஸ் பண்ணப்படுது, ஒன்று இறைவனுக்கு, ஒன்று இறைவனுக்கு, இரண்டாவது என்ன இறைவனால அதாவது அடிமைக்கு, இறைவனால யாரெல்லாம் பொறுப்பெடுக்கப்படுறாங்களோ அந்த அடிமைக்கு என்ன செய்து இந்த மௌலா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். எனவே மௌலா என்ற சொல், மௌலா என்ற அந்த சொல்லை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கும் யூஸ் பண்ணப்படும், பொறுப்பெடுக்கப்படுறவருக்கு என்ன செய்யும் யூஸ் பண்ணப்படும் என்ற விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது மௌலாவுக்கு உள்ளது. அடுத்தது இந்த மௌலவி அப்படின்னு நம்ம சொல்றோம் தானே, இது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மௌலா என்றா இறைவன், மௌலா என்று சொன்னால் இறைவன், மௌலா அப்படின்னா இறைவன் அந்த எந்த மார்க்கத்தை தந்திருக்கிறானோ இறைவன் எந்த கடமைகளை சொல்லி இருக்கிறானோ அது சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுறது அந்த சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடுறதுக்கு நிஸ்பத்தாக இணைப்பாக இந்த வாவையாவை என்ன செய்யறோம் நம்ம சேர்க்கிறோம். வணங்கிட்டா. அதனால மௌலவி என்ற வார்த்தை ஆரம்ப காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்டது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான சொற்கள். அதே போல முத்தவல்லி என்ற என்ன, பொறுப்பெடுத்தவர் அர்த்தம். முத்தவல்லி என்று சொன்ன என்ன, அவர் பொறுப்பு எடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். இந்த சொற்கள் எல்லாம் நீங்க மௌலா இஸ்லாம் அப்படின்னு என்ன, இஸ்லாத்துடைய இஸ்லாத்தால பொறுப்பெடுக்கப்பட்டவர் அர்த்தம். இஸ்லாத்தின் பக்கம் என்ன செஞ்சிட்டாரு, சார்ந்துட்டாரு. நம்ம 20 வருஷமா இஸ்லாத்துக்கு வந்தவரை மௌலா இஸ்லாம் சொல்றோம், அது பிள்ளை. ஆரம்பமாக இஸ்லாத்துக்கு வந்தால் அவர்களுக்கு என்ன, நம்ம மௌலா இஸ்லாம் வார்த்தையை நம்ம சொல்லி காட்டுகிறோம். அப்ப இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நீங்க வலி என்றோம். வலி என்றால் என்ன, அவர் பொறுப்பாளர், பொறுப்பாளராக இருப்பவருக்கு நம்ம வலி என்றோம். அப்ப அந்த வலி என்ற வார்த்தையும் ஒரு சார்பு கருத்தை செய்து இருக்குது. எனவே நல்லா புரிஞ்சுங்க, வலா என்றதை நீங்க விளங்குறதுக்கு இதெல்லாம் இந்த உதாரணங்கள் போதும். வலா என்றது நம்ம பொறுப்பெடுக்கிறது, நம்ம சார்பா நடந்து கொள்றது, உள ரீதியான ஆதரவை என்ன செய்யறது, தெரிவிக்கிறது. மஹப்பத் தொண்டு, பெரியோரு மஹப்பத், உள்ளத்துக்குள்ள பெரியோரு நேசம் ஒன்று உண்டாகி இறுக்கமான ஒரு பிணைப்பு உண்டாகிறது. இந்த மாதிரியான எல்லா கருத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்புல உண்டு. எப்பயும் வலா என்றால் என்னன்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னா, இதுல வார்த்தை அப்படியே பாடமாக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் வலால இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா, இப்ப வலா என்றா அப்ப இதுதான். நீங்க ஒருத்தர் உங்கள்ட்ட கேட்டால் வலா என்றால் என்ன என்று கேட்டால், அதுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய அந்த இடம் உங்கள்ட்ட என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப அதுக்கு நீங்க துணை சொற்களாக எடுத்துக்கொள்ள வேண்டியதெல்லாம் என்ன, இதுதான். இந்த அதாவது மௌலா, மௌலானா, வலி, அதே போல முத்தவல்லி, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண மௌலா இஸ்லாம், இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும். இதுதான் வலா, சார்ந்து நடத்தல் அப்படின்றது. இதுல இருந்துதான் நாங்க என்ன சொல்றோம், அவுளியாண்ட வார்த்தை சொல்றோம். அவுளியாண்டா என்ன, நேசர்கள். அவுளியாண்டு சொன்னால் நேசர்கள் அப்படின்னு அர்த்தம். வலியுடைய பன்மை தான் அவுளியா, நேசர்கள் அர்த்தம். அப்ப எதுல இருந்து வருது, இந்த வலி என்ற வார்த்தையிலிருந்து, விலாயத் என்ற வார்த்தையிலிருந்து என்ன செய்கிறது, வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இதுதான் வலாவுடைய அர்த்தம். பரா அப்படி என்று சொன்னால் இதுக்கு நேர் எதிரானது. அல் பரா என்று சொன்னால் என்ன, நேர் எதிரானது. பரி என்றால் நாங்கள் நிரபராதி என்று சொல்றது. ஆனா பரியும் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைப்பதை விட்டு நான் நிரபராதி அப்படி என்று சொல்றதுக்கு பரி என்று சொல்லுவோம். குர்ஆன்ல பரா ஆண்டு வருது, பரா அத்தும் மினல்லாஹ் என்று சொல்லி. பரா அத்தன என்ன, பரா அதாவது நீங்கிறது, நீங்கிறதுக்கு பரா அத்தன வார்த்தை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப நீங்குதல், இந்த இப்ப சொல்லப்பட்ட அரபு சொல்லுக்கெல்லாம் நேர் எதிர்கருத்து என்ன, நீங்குதல் அப்படின்னு அர்த்தம். இது நேரடி கருத்துல சார்ந்து நடத்தல் நீங்குதல் அப்படி என்றாலும், இது எந்த அடிப்படையில் பேசப்படுது, இறைவனுக்காக சார்ந்து நடத்தலும் இறைவனுக்காக பிரிந்து நடத்தலும், இறைவனுக்காக சார்ந்து நடத்தலும் இறைவனுக்காக பிரிந்து நடத்தலும் என்ற பகுதியை சார்ந்ததுதான் இது. இது இஸ்லாமிய அகைதால மிக முக்கியமான ஒரு பகுதி, இஸ்லாமிய அகைதால மிக முக்கியமான ஒரு பகுதி. எங்களது நேசம் இஸ்லாம் அனுமதிச்சுட்டே இருக்கும், தாராளமா நேசம் வைக்கலாம். எது வரைக்கும், இறைவனுடைய விஷயத்தில் முரணாகும் வரைக்கும் நம்ம நேசம் செய்யலாம். இறைவனுடைய விஷயத்துல முரண்படுற அமைப்புல ஒரு விஷயத்துல நம்ம நேசிக்க கூடாது, நாம் நேசிக்க கூடாது. அதே போல பகைத்தல் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான், எனக்கு இன்னொருவருக்கும் பகைமை இருக்கலாம், ஆனா இறைவனுடைய விஷயத்துல அவர் சரியாக இருக்கிற வரைக்கும் எனது பகைமை எதை பாதிக்க கூடாது, அவர் இறைவனுடைய விஷயத்துல கரெக்டா இருக்கிறாரு அந்த இடத்தை பாதிக்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே போல இறைவனுடைய விஷயத்துல முரண்படுறவர்களோடு நம்ம இப்போ பராத் என்ன, நீங்க என்ன செய்யணும், இருந்து கொள்ளணும் அப்படி என்ற கருத்தை தான் இது சொல்லுது. அதாவது இறைவனுக்காக நாம் சார்ந்து நடத்தல், சேர்ந்து நடத்தல் உளரீதியாக, இறைவனுக்காக பிரிந்து நடத்தல் உளரீதியாக என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த அல் வலா வல் பரா என்ற பகுதி. இப்ப தலைப்பு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்னென்ன பகுதியில் வரும் என்று நம்ம சொல்ல முடியாது, ஆனா தலைப்புடைய அர்த்தத்தை என்ன செய்யணும், இந்த அளவில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இமாம் இப்னு தைமியா ஒரு தஃப்சீர், ஒரு விளக்கம் சொல்றாரு. எப்படி சொன்னால், அல் விலாயா, விலாயா என்று சொன்னால் தித்துல் அதாவா, பகைமைக்கு எதிரானது. விலாயத் என்றது பகைமைக்கு எதிரானது, அப்படின்னா என்ன, நட்பு, நேசம், உறவு என்று அர்த்தம். விலாயத் என்றா அவருடைய அசல் என்ன தெரியுமா, அல் மஹப்பா வல் குர்பு, நேசமும் நெருக்கமும். நேசமும் நெருக்கமும் தான் இந்த விலாயத் என்றது அர்த்தம், நேசம் நெருக்கம். இதுக்கு தான் இந்த விலாயத்து வலா என்ற வார்த்தை என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அஸ்லுல் அதாவா, பகைமையுடைய அசல் என்ன, பகைமையுடைய அசலை பொறுத்த வரைக்கும் கோபம் தூரமாகுதல், இதுதான் பகைமையுடைய அசல். பகைமை என்றது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அவன் ரெண்டு வேலை செய்வான், ஒன்று கோபப்படுறது, ரெண்டாவது தூரமாகிடுவான். இது நடக்கும். ஒருவர் நெருக்கமாக இருந்துகிட்டு பகைமையாக இருக்கிறன்ற ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்ய இருக்காது, இருந்தால் வேற நோக்கம் தான் என்ன செய்யும், அதில் இருக்கும். அதே போல நேசித்தல் என்ற பகுதியிலே அதுதான், நேசித்தல் என்ற பகுதி எடுத்தீங்கன்னா என்ன, அது மஹப்பத் என்ன செய்யும், அந்த இடத்துல அசலில் மஹப்பத் இருக்கும் என்ற ஒரு வரைவிலக்கணத்தை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அதாவது இதனால தான் வலி என்ற அந்த வார்த்தை வந்து சொல்லப்பட்டதெல்லாம் எதற்காக வேண்டி தெரியுமா, அவர் வந்து அந்த இதோட சம்பந்தப்பட்டு நடக்கிறார் என்பதற்காக அது சொல்லப்பட்ட இந்த வார்த்தை என்ன செய்யறாரு இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப அடுத்ததாக வேலை செய்யவில்லை அங்க போகாது இல்லை பெண்கள் பாது. பாஸ்மூல் பாஸ்மூல் பாஸ் மீம் வாவுலாம் சவுண்ட் கொஞ்சமா வருது கம்மியா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் பிஸ்மில்லா சவுண்ட் வருது மற இடையில போயிடும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சரி ஆரம்பிச்சிருவானா. அப்ப இது தான் அல் வலா வல் பரா உடைய அர்த்தம். அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால் இந்த அல் வலா வல் பரால கன்ஃபியூஷன் வரதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இப்ப நம்ம வந்து அதாவது காஃபிர்களையோடு தூரமாக நடத்தல் என்ற பகுதியை தான் இதுல சொல்றோம். மூமின்களோடு நெருக்கமாக நடத்தல் ஈமானுக்காக அப்படின்ற பகுதியை தான் சொல்றோம். ஆனால் நம்ம அன்றாடம் அவர்களோடு வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம், அவர்களோடு பழக்க வழக்கங்கள் ஈடுபடுறோம், சிரிக்கிறோம், பேசுறோம், அப்ப இதெல்லாம் அதுக்கு எதிரானதா அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை போக்கு என்ன செய்யும் இதுல உருவாகும். இதை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்வதற்காக இந்த உதாரணத்தை பாருங்க. இப்ப உதாரணமாக மூமினாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில பகமே இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஒரு வியாபார விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் ஒருத்தர் தவறு செய்வாராக இருந்தால் அதனால அநியாயம் அளிக்கப்பட்டவர் நிச்சயமா அவரோட கோபத்துல தான் இருப்பாரு. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்து ஏதாவது ஒதுங்கி வாழ்ந்தால் அவர்களுக்கு இடையில என்ன செய்யும் அந்த கோபதாபங்கள் இருக்கும். விவாகரத்து நடந்துட்டா பகைமை இருக்கும். அதே போல ஆட்சியாளருக்கும் ஆளப்படுகின்ற மக்களுக்கு இடையில பகைமைகள் என்ன செய்யும் இருக்கும். இந்த பகைமை நாங்க எந்த பகைமையும் எடுக்கல, ஈமானுக்காக ஒதுங்கி இருந்த பகைமையாக நாங்க என்ன செய்யல எடுக்கல. ஈமானுக்காக அவர் ஒதுங்கி இருக்கிறார் அப்படின்ற ஒரு பகைமையாக நாங்க எடுக்கல. ஒரு உலக பிரச்சனையில கொடுக்கல் வாங்கல் அவர்கள் இருவர் என்ன செய்யறாங்க பிரிஞ்சுக்கிறாங்க. ஒரு திருமண விஷயத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க பிரிந்திருக்கிறார்கள். ஒரு ஆட்சியை தீர்மானிக்கிற விஷயத்துல அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இப்படி என்று ஏதாவது சொத்து பிரச்சனை வரும், சொத்து பிரச்சனை அவங்க பிரிஞ்சுக்கிறாங்க. ஆனா பகமை அங்க இருக்குது. இது எந்த பகமையாக எடுக்கல, இறைவனுக்காக இவர் பகைத்து இருக்கிறார் என்ற பகமையாக நாங்க என்ன செய்யல எடுக்கல. இதே மாதிரிதான் ஒரு காஃபிரோட நம்ம பிசினஸ் பண்றது, அவர் அண்டை வீடாருன்றதுக்காக அவருக்கு உதவி செய்யறது, அவருடைய அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நம்ம நீக்கிறது, இதை நம்ம எப்படி எடுக்க கூடாது? ஈமானுக்காக ஒரு மூமினை நேசிக்கிறோமே அந்த பகுதிக்குள்ள இது வராது. எப்படி உலக விஷயத்திற்காக நம்ம பகைத்துக் கொள்வது ஈமானை பாதிக்காது, ஈமானை பாதிக்காது. அதே போல ஒரு உலக விஷயத்துக்காக அவரோடு நம்ம ஒரு தொடர்பு வைக்கிறது, கொஞ்சம் அன்பாக நடந்து கொள்றது, எதை பாதிக்காது? காபிர்களோடு ஈமானுக்காக நட்பு வைத்தல் என்ற இடத்துக்கு அதை என்ன செய்யாது, அது வராது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மூமினுக்கு மத்தியில பகைமை வரும், அந்த பகைமையை நம்ம ஈமானிய பகைமைன்னு சொல்றது இல்லை. அதே போல ஒரு காபிருக்கு ஒரு மூமினுக்கு இடையில என்ன செய்யலாம், தொடர்பாடல்கள் உறவுகள் உருவாகலாம். அது என்ன, ஈமானிய உறவு. நம்ம என்ன செய்வதில்லை, சொல்லுவதில்லை. எப்பொழுது அது ஈமானுக்கு எதிரான உறவாக மாறும், எப்பொழுது மாறாது என்பதுதான் இந்த பாடம். எப்பொழுது அது ஈமானிய உறவாக மாறும், ஈமானுக்கு எதிரான உறவாக மாறும், ஈமானுக்கு ஆதரவான உறவாக மாறும், எப்பொழுது ஈமானுக்கு ஆதரவான பகைமையாக மாறும் என்பதுதான் இந்த அல் வலா வல் பரா என்ற பாடத்துடைய அடிப்படையான நோக்கம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இப்ப இரண்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மூன்றாவது கட்டம் என்னன்னு சொன்னால், மக்களை வந்து நம்ம எப்படி நேசிக்கிறோம், எப்படி பகைக்கிறோம், ஈமானுக்காக நேசித்தல் பகைத்தல் சொல்றேன். இதை நம்ம மூன்று வகையாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். இந்த மூன்று வகை என்னன்னு சொன்னால், முதலாவது முழுமையாக ஈமானுக்காக நேசிக்கப்படக்கூடியவர்கள், முழுமையாக எல்லா விதமான நேசமும் அவர்களுக்கு உண்டு. அப்படி நேசிக்கப்படக்கூடியவர்கள், உதாரணமாக நபிமார்கள். எதற்காக நாம் அவர்களை நேசிக்கிறோம், ஈமானுக்காகத்தான். அங்க வேற ஒரு நேசம் அங்க இல்லை, ஈமானுக்காக அவர்களை நாம் என்ன செய்கிறோம், நேசிக்கிறோம். அதுபோல நல்ல மக்கள், நன்மக்களாக வாழ்ந்தவர்கள், நபித்தோழர்களை சொல்றோம், இமாம்களை சொல்கிறோம், நன்மக்களாக வாழ்ந்த மக்களை சொல்கிறோம், இவர்கள் எல்லாம் ஏன் நேசிக்கிறோம், ஈமானுக்காக நாம் என்ன செய்கிறோம், நேசிக்கிறோம். அதுபோல சுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தவர்கள், நாம் அதாவது சாட்சி சொல்லப்பட்டவர்கள் நாம் என்ன செய்கிறோம், நேசிக்கிறோம். இந்த மாதிரி நன்மக்களாக வாழக்கூடியவர்கள், நன்மக்களாக வாழ்ந்தவர்களை நம்ம நேசிப்பதெல்லாம் என்ன அடிப்படையில் அந்த நேசம் அவர்கள் மீது எங்களுக்கு உண்டாகுது, நல்லா சிந்திச்சு பாருங்க. என்ன அடிப்படையில் உண்டாகுது, அவங்களுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சாங்களா, பிசினஸ்ல பார்ட்னரா, குடும்ப உறவா, எதுவும் இல்லாமலும் எங்களுக்கு என்ன செய்யும், அவர்கள் மீது ஒரு என்ன செய்யும், நட்பு உண்டாகும், அவர்கள் மீது ஒரு இறுக்கம் உண்டாகும், அவர்களை பத்தி பேசினா உள்ளத்தில் ஒரு நேசம் என்ன செய்யும், உண்டாகும். அது என்ன நேசம், அதே ஈமானிய நேசம். அதுக்கு பேர் அல்வலா, அதுக்கு பேர் தான் அல்வலா. இந்த நேசம் உண்டாகுது, இதுக்கு பேர் அல்வலா. இதுல முதல் குழுவினர் அவங்க யாரு, முழுமையாக நாங்கள் நேசிக்கக்கூடியவர்கள். அந்த நேசம் ஈமானிய நேசம், அந்த நேசம் ஈமானிய நேசம். சில பொழுதுல அப்படி நம்ம ஈமானிய நேசமாக நேசிக்கக்கூடிய ஒருவரோடு எங்களுக்கு உலக ரீதியான ஒரு சின்ன பகைமை இருக்கலாம், உலக ரீதியாக எனக்கு அவருக்கு ஒத்து வராம இருக்கலாம், எனக்கு அவருக்கு இடையில என்னது ஒரு ஒத்து வராது, அவருடைய பவர் குணம் எனக்கு பிடிக்கல அப்படி என்று சொல்ற லெவல் இருக்கலாம். ஆனா மார்க்கமேண்டி நான் அவரை பத்தி கேட்டேன்னா என்ன சொல்லுவேன், அதுல அவர் வந்து என்னது, அவருக்கு இது எனக்கு பெரிய ஒரு மஹப்பத்தே இருக்குது அப்படின்னு என்ன செய்வேன், சொல்லுவேன். என்ன காரண அடிப்படையில் இது ஏற்படுகிறது, ஈமானிய அடிப்படையிலான விஷயம். இது முதல் வகையினர். இரண்டாவது, நம்ம முழுமையாக இந்த ஈமானிய நேசத்திலிருந்து விடுபட்டவர்கள். நம்ம அவங்களோட என்ன செய்ய மாட்டோம், எந்த விதமான ஈமானிய நேசம் இருக்காது. அவங்க யாரு, காஃபிர்கள், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், முஸ்லிம் சமுதாயத்திலே ஆனால் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள். அடுத்தது, இந்த மார்க்கத்தில் இருந்து இந்த மார்க்கத்தை பகைத்து இந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறியவர்கள், காபிர்கள் தான் முருத்ததன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், முருத்ததன் சொல்லுவோம். இந்த மாதிரி நபர்களோடு நம்ம எப்படி நடப்போம், முழுமையான பகைமை எங்களுக்கு இருக்கும். இந்த பகைமை எப்படி இருக்கும் தெரியுமா, சில வேளை அவங்க நம்ம சொந்தக்காரராக இருக்கலாம், குடும்பத்துக்கு நிறைய உதவி செய்கிறவராக இருக்கலாம், அவருடைய உதவி அந்த குடும்பத்துக்கு நிறைய தேவை இருக்கலாம், அந்த வகையில் நம்ம தொடர்பாக தான் இருப்போம் அவரோட. ஆனா மாறி கேட்டோம்னா அவருடைய அவருக்கு உங்களுக்குள்ள உறவு என்ன, மார்க்க ரீதியாக அவருக்கு எனக்கு என்ன, நான் கிட்ட கூட என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், அவரை வந்து நான் நம்ப ரெடி இல்லை. இது எந்த அடிப்படையில் சொல்றோம், ஈமானி அடிப்படையில் சொல்றோம். இங்க முழுமையாக நாங்கள் நீங்கிறதுனால இவருக்கு என்ன கிடைக்கும், வலா முழுமையாகவே இல்லை. அப்ப முழுமையா என்ன இருக்குது, அல்வரா. அவரை விட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், நீங்கி விடுறோம். அப்ப முதல் குழுவினர் முழுமையான அல்வரா அல்வலாவை நம்ம என்ன செய்யறோம், அவருக்கு கொடுக்கிறோம். ரெண்டாவது குழுவினர் முழுமையாக நாங்கள் அவரை விட்டு நீங்கி விடுகிறோம். இது ரெண்டாவது குழுவினர். மூன்றாவது யார் அப்படி என்று சொன்னால், அவங்க முஸ்லீம்கள், ஆனால் ஈமானில் குறைபாடு உள்ளவர்கள். ஒன்றில் பிதத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஒன்றில் பிதத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது நிறைய பாவம் செய்து இவர்கள் பாவிகள் என்று அறியப்பட்டவர்களாக, ஃபுசாக், பாவம் பாவிகள் என்று அறியப்பட்டவர்களாக இருப்பார்கள். இவர்களோடு நாம் எப்படி, இவர்களோடு அல் வலாவும் இருக்குது, அல் பராவும் இருக்குது. எந்த வகையில் அவர்களோடு அல் வலா நேசம் பாராட்டுறோம், எந்த அளவு உங்கள்கிட்ட ஈமான் இருக்குதோ, எந்த அளவுக்கு அவர்கள்ட்ட வந்து இறை நெருக்கம் இருக்குதோ, அந்த வகையில் அவர்களோடு நாம் என்ன செய்வோம், நெருக்கமாக இருப்போம். எந்த அளவுக்கு அவர்களிடத்தில் பிதாத் இருக்குதோ, எந்த அளவுக்கு அவர்கள்ட்ட பாவம் இருக்குதோ, அந்த அளவில் அவர்களை விட்டு என்ன செய்வோம், ஒதுங்கி நடப்போம். புரிஞ்சுதாது, இந்த மூன்று குழுவினர் தான் நீங்க இந்த சமுதாயத்தை அரசியலா பார்க்கலாம். அப்ப அல் வலா அல் பரா என்றதுடைய ஒரு ஒரு குழுவினராக நம்ம பிரிக்கிறதா இந்த மூணு வகையை என்ன செய்யலாம் பிரிக்கலாம். முதல் குழுவினர் நம்ம முழுமையான நேசத்தை அவர்களுக்கு என்ன செய்வோம், ஈமானி நேசத்தை கொடுப்போம். இரண்டாவது குழுவினர் முழுமையாக அவர்களோடு என்ன செய்வோம், நாங்க அதாவது நீங்கிக் கொள்வோம் அவர்களை விட்டு. மூன்றாவது குழுவினர் யாரு, அவருடைய பாவத்துக்கேற்ப அவர்களை பகைப்பதும் அவருடைய ஈமானுக்கேற்ப அவர்களை நேசிப்பதும். இது வந்து அவர்களோட வலாவும் இருக்கும் அல் பராவும் இருக்கும். அப்ப என்ன அல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுது ஃபில்லா, இறைவனுக்காக நேசம் இறைவனுக்காக பகைமை. இறைவன் அவர் எந்தெந்த விஷயத்திலாம் கட்டுப்படுறாரோ அங்கெல்லாம் என்ன செய்வோம், நேசிப்போம். எங்க எங்கெல்லாம் அவர் முரம்படுறாரோ அங்கெல்லாம் பகைப்போம். எனவே அல் வலா அல் பரா என்ற பகுதியில இந்த மூணு வகையாக என்ன செய்யலாம், மக்களை பிரிக்கலாம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இதுல பார்க்கிறோம். இப்ப அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இப்ப இந்த மாதிரி நபர்களை நம்ம நேசித்தலுக்கான அடையாளம் என்ன, உதாரணமா பாவம் செஞ்சுக்கணும் விதத்தையும் செஞ்சுக்கணும் நல்ல மக்களாக ஒரு பகுதியில் வாழ்றாங்க, இவங்களோட எப்படி நேசிப்போம், அவங்க நேசத்துக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் வந்து தீமை செய்யற நேரத்தை நாம் என்ன செய்வோம், தடுப்போம் அவர்கள்ட்ட. இது பிள்ளை இதை செய்யாதீங்க உங்களுக்கு பாவம் ஏற்படும், எந்த அடிப்படையில் சொல்றோம், அவர்களோட அவர்கள் மீது உள்ள மஹப்பத் அவர்களுடைய ஈமான், அதனால நம்ம என்ன செய்யறோம் அவர்களோட நடந்து கொள்றோம். அவர்களை அந்த விஷயத்துக்காக என்ன செய்யறோம், அவர்கள் வந்து இந்த மாதிரி பகைக்கிறார்களே அப்படி என்பதற்காக அவர்களோட என்ன செய்வோம், இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணாக அவர்கள் நடக்கிறார்களே என்பதற்காக அவர்கள் விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவர்களை திருத்தி எடுக்க பார்க்கின்ற அந்த முயற்சியில் நாம் ஈடுபடுவோம். இதெல்லாம் அதாவது அல் வலாவின் காரணமாக அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய விஷயம். அல் பரா என்ன, இப்போ அவங்க விதத்தை செய்கிறாங்க, அவர்கள் மூமின்கள் என்பதற்காக அந்த விதத்தில் போய் நம்ம ஆதரவாளர்களாக என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அந்த விதத்தில் போய் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாளர்களாக இருக்க மாட்டோம். இது அந்த பகுதி. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இப்ப இது நீங்க இப்ப நான் சொன்ன இதுல இது மூணாவது கட்டம், இது மூன்றாவது கட்டம். நான்காவது கட்டம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது காஃபிர்கள், அதாவது நாங்க எப்படி நேசம் வைக்கிறோம் காஃபிர்களோடு நடக்கக்கூடிய அந்த தொடர்புக்கு தானே, இந்த தொடர்பை கொஞ்சம் வகைப்படுத்தி தெரிஞ்சுக்கிறது. காஃபிர்களோடு நடக்கக்கூடிய அந்த தொடர்பாடலை அந்த உறவு முறையை கொஞ்சம் வகைப்படுத்தி தெரிந்து கொள்வது, இது நான்காவது கட்டம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது முதலாவது நீங்க இதுல வந்து காஃபிர்களோடு நம்ம வைக்கக்கூடிய தொடர்பு, ஏற்கனவே நம்ம அந்த இது அல்வலா அல் பரால படிக்கிற நேரத்தில் படித்தோம். என்றாலும் அதில் நாங்கள் காஃபிர்களை எத்தனை வகையாக படித்தோம், அந்த அல்வலா அல் பரா சம்பந்தமான கடந்த வகுப்புல காஃபிர்கள் எத்தனை வகையாக படித்தோம், திம்மியூன்கள். திம்மியூன்கள் என்ன, யாரு, ஜிஸ்யா வரி கட்டி கொண்டு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள். இரண்டாவது நபர்கள் யார், முஸ்தமனூன். அவங்க வந்து இஸ்லாமிய நாட்டுக்குள்ள இல்ல, வெளிநாட்டில் உள்ளவங்க, ஆனா இஸ்லாமிய நாட்டுக்குள்ள அவங்க வருவாங்க, வார நேரத்தில் எங்கட பாதுகாப்பு அவங்களுக்கு உண்டு, அவங்க முஸ்தமனூன், அமன் கொடுக்கப்பட்டவங்க. மூன்றாவது அல் முஆஹது, அல் முஆஹதுன் என்றால் யாருன்னா, அவங்களுக்கும் இஸ்லாமிய ஆட்சிக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்கும், அவங்க இந்த நாட்டுக்கு வராது விட்டாலும் கூட எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு இடையில ஒரு அகதி இருக்கும், ஒரு ஒப்பந்தம். எனவே அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களோடு என்ன செய்யணும், நம்ம செயல்பட வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது அல் ஹர்பியூன், ஹர்பியூன் என்று சொல்றவங்க இஸ்லாத்துக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து யுத்த காலத்தில் ஒன்றில் ஆயுதம் தாங்கி இறங்கி கொண்டிருக்கிறவங்க, அல்லது முஸ்லிம்களுக்கு மத்தியில் கலவரமும் பகைமையும் உண்டாக்குவதையே குறிக்கோளாக என்னதை வச்சு செயல்படுறவங்க, உங்கெல்லாம் யாரு, ஹர்பியூன் அப்படின்ற பகுதியில் வரும். இந்த நாலு வகையாக நம்ம அவர்களை படுத்தினோம். அவர்களுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஏற்ப உறவு நடவடிக்கைகள் என்ன செய்யும் இருக்கும். அது போல அந்த மாதிரியான உறவு முறையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பிரிப்பதாக இருந்தால் இரண்டு பகுதியாக பிரிப்போம். இந்த பகுப்பு வந்து நாங்கள் ஏற்கனவே பக்கத்தில் கொஞ்சம் வித்தியாசம். ஒன்று என்னன்னு சொன்னால், அவர்களது தீனுக்காகவும் அவர்களது அகீதாவுக்காகவும் அவர்களது கொள்கைக்காகவும் அவர்களுடைய மார்க்கத்துக்காகவும் அவர்களை நேசித்தல், அவர்களது மார்க்கத்துக்காக அவர்களது கொள்கைக்காக அதுக்காக நம்ம நேசிக்கிறது. இப்படி நேசிச்சா அவர் இங்கே இஸ்லாத்தில் என்னதான் முழுமையாக இருந்துட்டாலும் இஸ்லாத்தில் நல்லவராக இருந்துட்டாலும் அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிடுவார், வெளியே போய்விடுவார், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே போய்விடுவார். அவர்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார்களோ, அதாவது அவர்களுடைய மார்க்கத்துக்கு அவங்களை மஹப்பத் வச்சிருக்காங்களோ, அவர்கள் என்ன, அவர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு குர்ஆன் என்ன செய்கிறது சொல்கிறது. இதுக்கு பேர் தான் என்ன, அதாவது இது வந்து அல் வலா உல் குஃப்ரி என்றுவாங்க, அல் வலா உல் குஃப்ரி, அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும் அவங்களை. இப்ப காவிர்களுக்காக நேசித்தல் அப்படி என்று நீங்க உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னால், காவிர்களுக்காக நாம் அவருடைய மார்க்கத்துக்காக நேசித்தல் அப்படின்றதுக்கு உதாரணம் பாருங்க, குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சூரத்துல் மாஇதா 51வது வசனம், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, லா தத்தகுதுல் யஹூத வன் நசாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களது நேசர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், உங்களது நேசர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். பஅதுஹும் அவுலியா உபஅத், அவர்கள் இருக்கிறார்கள் இந்த யூத கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் நேசர்கள், ஒருவருக்கொருவர் அவர்கள் நேசம் பாராட்டிக் கொள்கிறார்கள். வமையத்தவல்லஹும் மின்கும், உங்கள் யாரெல்லாம் அவர்களை நேசர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ, அவர்களை ஆதரவாளர்களாக, அவர் யூத கிறிஸ்தவர்களுக்காக என்பதற்காக ஆதரவாளர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ, ஃபஇன்னஹு மின்ஹும், அவரும் யூதர் தான், அவரும் கிறிஸ்தவர் தான், இவரும் அவர்களை சேர்ந்தவர் தான் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றார், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமத் தாலிமீன், அல்லாஹு தஆலா அநியாயம் விளைக்கக்கூடிய கூட்டத்தாருக்கு நேர் வழி காட்ட மாட்டான். அடுத்ததாக சூரத்துல் முஜாதலா 22வது வசனம் முதலாமா, இது 51, அடுத்த சூரத்துல் முஜாதலா 22வது வசனத்துல பாருங்க, லா தஜிது கௌமன், நீங்கள் எந்த ஒரு சமுதாயத்தையும் காண மாட்டீர்கள், அந்த சமுதாயம் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருந்தால், அப்படிப்பட்ட சமுதாயத்தை நீங்கள் காண மாட்டீர்கள். எப்படி காண மாட்டீர்கள் சொன்னால், யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹ, அல்லாஹ்வையும் ரசூலையும் பகைத்தவர்களோடு நேசம் பாராட்டுகின்றவர்களாக நீங்கள் அவர்களை காண மாட்டீர்கள். அல்லாஹ்வோடும் ரசூலோடும் பகைத்தவர்களோடு அன்பு பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக, ஒரு உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவங்களை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீர்கள். ஏன், அல்லாஹ்வே ரசூலை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பகைத்து விட்டார்கள். வலவு கானூ ஆபாஅஹும், அப்படி பகைத்தவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவ் அபினாஅஹும் அவர்களது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானஹும் அவர்களது சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தஹும் அவர்களது குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, உலாஇக கதப ஃபி குலூபிஹிமுல் ஈமான், அவர்களது உள்ளங்களில் தான் இறைவன் ஈமானை எழுதியிருக்கிறான், ஈமானை விதித்திருக்கிறான். யாருடைய உள்ளங்கள்ல இந்த மாதிரி நடக்கக்கூடிய கூட உள்ளங்கள்ல தான் ஈமான் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் முஜாதலா 22. இப்ப பாருங்க இவர் இதுக்கு என்ன செய்யறாருன்னா, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க, தாபித்து ஹாதிஹில் முவாலாத், இந்த நேசத்தை நீங்க புரிஞ்சு கொள்வதற்குரிய வரைவிலக்கணம் என்னன்னு சொல்றாண்டா, இந்த அந்த கூன மஹப்பத்தன் வ நுஸ்ரத்தன் மின் அஜ்லி தீனில் குஃபாரி வ அகீதத்தி, இந்த நேசம் எப்படி வந்தா இது குர்ஆன் சொல்லுவது தெரியுமா, அவர்களுடைய மார்க்கத்திற்காகவும் அவங்களுடைய தீன்ல உள்ள பற்றுக்காகவும் அவர்களுக்கு நீங்க உதவியும் மஹப்பத்தும் செய்வீங்களாக இருந்தா, உதவியும் நேசம் வைப்பீங்களாக இருந்தா அங்கதான் என்ன செய்கிறது, நீங்க வந்து இஸ்லாத்துல இருக்கிற இஸ்லாமும் நல்ல மார்க்கம், இஸ்லாம் நல்ல கொள்கை, அந்த வகையில் நல்ல பௌத்தமும் நல்லது, நம்ம அவர்களோட என்ன செய்யலாம் இருக்கலாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா இஸ்லாம் நல்லதுன்றதுக்காக இஸ்லாம் அவங்களே வச்சுக்கலாது, நீங்க வந்து அவர்களை அவருடைய தீனுக்காக விரும்புறீங்க, நீங்க அங்க போறது நல்லது இங்க இருக்கிறதை விட, இதான் இஸ்லாத்துடைய தீர்ப்பாக என்ன செய்யும் இருக்கும். இந்த இடத்துல நீங்க உங்கள்கிட்ட பரா இருக்கணுமே ஒழிய வலா என்ன செய்யக்கூடாது, சார்பு நிலை இருக்கக்கூடாது அப்படி என்றது. அதே போல இதன் காரணமாக அவர் முருத்ததாக மாறுவார், அவருடைய அமல்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும் அழிந்து விடும் என்ற பகுதியை சொல்லி காட்டுறது. எதற்காக விரும்பினா அவருடைய மார்க்கத்தை, உதாரணமாக அவங்க கிரஸ் போட்டு போறாங்க, நம்மளுக்கு ஆசை வருது போட்டோ எவ்வளோ அழகாயிக்குது, அதனால ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு உடம்புல ஒரு தீனியத்தை ஏற்படுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது, அதை தூக்கி நம்ம போட்டானுங்களே, இது எதுக்காக அவர் விரும்பினார், அதை தீனுக்காகத்தான் என்ன செஞ்சார் விரும்பினார். முஸ்லீம் பள்ளி வாயிலுக்குள்ள நம்ம கிறிஸ்தவர்களும் தொழுகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்த எவ்வளோ நல்லா இருக்குன்றது எதுக்காக வேண்டி, அவர்களுடைய தீனுக்காக வேண்டித்தான் அதை என்ன செய்யறோம் நம்ம விரும்புகிறோம். அதே போல பைபிளை நல்லா வாசிச்சுட்டு, பைபிளும் ஒரு எவ்வளோ நல்ல கருத்துக்களை தாங்கி இருக்குது அப்படி என்று சொல்லிட்டு அதை வந்து சிதைக்கப்பட்ட இறைவேதம் என்று நம்பாம இப்போ அதில் உள்ளதே நம்ம ஃபாலோ பண்ணலாம், குர்ஆனே ஃபாலோ பண்ணலாம் என்று சொல்ற இடத்துக்கு நம்ம போவோமா, இதா இது என்ன அவர்களுடைய இதற்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம் நேசிக்கிறோம் என்று அர்த்தம். முஸ்லீம்களை பகைத்து கொண்டு அவர்களோடு நேச பாராட்டுகின்ற அமைப்பில் வரக்கூடிய இந்த மார்க்க ரீதியான நேசம் எல்லாமே ஒருவரை என்ன செய்துவிடும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு எப்படி சொல்றேன்னு சொன்னால், மஹப்பத்துல் பாத்தினா, உள்ரங்கமான நேசம், அதாவது உள்ளத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒரு நேசம் அது, இந்த நேசம் குஃபர்ல என்ன செய்யும் கொண்டு போய் விட்டுவிடும் என்றுதான் இந்த ரெண்டு வசனம் சொல்லுது. இன்னொன்று இருக்கால் மஹப்பத்து லாஹிரா, வெளிப்படையாக நேசம், அல் முவாலாத்து லாஹிரா, வெளிப்படையான நேசம், வெளிப்படையான அந்த உறவாடல், இந்த மாதிரியான ஒரு தொடர்பு கொண்டு என்ன செய்யும் ஏற்படும் உலகத்தில் வாழ்ற நேரத்தில். இப்போ உதாரணம் அல்ல யாரை சொல்றான், பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் நேசிப்பவர்களாக காண மாட்டீங்கன்னு சொல்றான். மனைவிக்கும் கணவனுக்கு ஒரு நேசம் இருக்குமா இருக்காதா, இருக்கும். பிள்ளைக்கும் தந்தைக்கு ஒரு நேசம் இருக்குமா இருக்காதா, இருக்கும். அதே போல குடும்பத்துக்கு அதுக்குன்னு ஒரு நேசம் இருக்கும். அப்ப இறைவன் அந்த நேசத்தை என்ன செய்யல, இங்க சொல்லல, அதை கூடாதுன்னு சொல்லல, எதுக்காக வேண்டி அவர்களை நேசி, உதாரணமாக என் மனைவி என்பதற்காக வேண்டி அவருடைய தவறான கொள்கைக்கு நான் என்ன செய்யறது ஆதரவு தெரிவிக்கிறது, என் மகன் என்பதற்காக வேண்டி, மகன் வந்து கிறிஸ்தவத்துக்கு போயிட்டான், என்ன செய்ய அவன் ஒரு அடிக்கடி சேர்ச்சி கூப்பிடுறா, நீ அவனுக்காண்டி போகணும் தான் சேர்ச்சி போனார்னு, எதுக்காண்டி போறாரு? இப்ப மகனுக்காக வேண்டி தீனை என்ன செய்யறாரு, விட்டு கொடுக்கிறார். இங்கதான் குஃபுர் வருது. அதெல்லாம் மகன் என்பதற்காக ஒரு பாசம் இருப்பதை இஸ்லாம் என்ன செய்யல, அந்த இடத்த தடை செய்யல. இதுதான் அதாவது வலா என்ற பகுதியில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எதற்காக நேசிக்கிறோம், எதற்காக உறவாடுகிறோம், எதனால் அவங்களுக்கு எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற பகுதியில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இது தீனுக்காக அந்த உறவு பாசம் அன்பு ஏற்படுமாக இருந்தால் இஸ்லாத்தை விட்டு அது வெளியேற்றிவிடும். மற்றபடி வெளிரங்கமான உறவாடல் முறை ஒன்று ஏற்படும், அதனுடைய வகைகள் என்ன, அது என்னென்ன முறையெல்லாம் ஏற்படலாம், எப்படி ஏற்பட்டால் நல்லது, எப்படி ஏற்பட்டால் கூடாது, எப்படி ஏற்பட்டால் இஸ்லாம் அவ்வளவு விரும்பவில்லை என்ற பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடரில், அந்த அல் வலா வல் பரா உடைய தொடரில் இன்ஷா அல்லாஹ்.